இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudaventhist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோமப்பா. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அவர்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு எழுந்திரு எழுந்து நில் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களில் கீழே விழுந்த அனுபவங்கள் இருக்கும். நாம் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு இருந்திருக்கும். நாம் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நம்மால் மீண்டும் எழுந்திருக்க முடியும் என்றுதான் வேதம் சொல்கின்றது. தேவனும் அதை தான் நம்மிடம் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில நீ தோற்று விட்டாயா, கீழே விழுந்து விட்டாயா, கவலைப்படாதே. உன்னுடைய கரத்தை பிடித்து உயர்த்த என்னால் முடியும். நான் உன்னை எழும்ப செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏசையா 60:1-2 நாம் வாசிக்கலாம். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எலும்பி பிரகாசி. உன் வாழ்க்கையிலே நீ எழும்ப முடியாமல் இருப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை பணமாக இருக்கலாம், அல்லது பதவியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஏழ்மை சூழ்நிலை இருக்கலாம் போன்ற அநேக காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எழும்பாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கு தத்தமான வேத வார்த்தை, நீ எழும்பி பிரகாசி. எழும்பி என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது ஆண்டவர் நம்மை வெறும் எழும்ப வேண்டும் என்று மாத்திரம் சொல்லவில்லை, பிறருக்கு முன்பாக நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அவர் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். வேதம் சொல்கின்றது, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம், உன்னுடைய ஒளி வந்துவிட்டது. அதாவது உன்னுடைய நல்ல நாட்கள் வந்துவிட்டது, நல்ல காரியம் வந்துவிட்டது, ஆசீர்வாதமான நாட்கள் வந்துவிட்டது. அது உன்னுடைய கண்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. ஆகையால் நீ எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்துவிட்டது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அதாவது கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய குணம் உன்மேல் இருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் 2 வாசிக்கும் பொழுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்திலே அநேக மனிதர்களுக்கு காரிருள் போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு அவர்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அப்படி என்றால் உன்மேல் கர்த்தர் இருக்கிறார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3 உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சற்று சிந்தித்து பாருங்களேன், எவ்வளவு வாக்கு தத்தமான ஒரு வேத வசனம் இது. உன்னை பார்த்து, உன்னுடைய வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். ஜனங்கள் மாத்திரமல்ல, ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய நபர்கள் என்று நினைக்கிறீர்களோ, அவர்களெல்லாம் இந்த உலகத்தை கலக்கினவர்கள் அல்லது சாதித்தவர்கள் என்று நினைக்கிறீர்களோ, அவர்கள் உங்களுக்கு முன்பாக நடந்து வருவார்கள். அப்படி என்றால் அவர்களோடு கூட கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர்களை காட்டிலும் உயர்த்துவார் என்று வேதம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் எழும்ப முடியாத அளவுக்கு என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் எழுந்து ஆண்டவருக்காக பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைய தினத்துல நம் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாம் காரியம், நாம் எழும்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நெகேமியா புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். நெகேமியா 2:17-18 நாம் வாசிக்கலாம். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நெகேமியாவுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நான் வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாலாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியனால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மூன்று காரியத்தில் நெகேமியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் தேவனையே சூழ்ந்திருக்க வேண்டும், தேவனுடைய வேலையை சூழ்ந்திருக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வேலைகளை நோக்கி இருக்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது நெகேமியா யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நெகேமியா ஒரு ராஜாவுடைய இடத்திலே வேலை செய்யக்கூடிய அவன் ஒரு பானபாத்திரக்காரனாக காணப்பட்டான். ராஜாவுடைய அடுத்த இடத்தில் அதாவது ஆலோசகராக கூட சில நேரங்களில் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நெகேமியா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நல்லதொரு வாழ்க்கை. ஏனென்றால் ராஜா அரண்மனையிலே ஒரு வேலை என்றால் அரசாங்க உத்தியோகத்தை போல ஒரு வேலை, நல்ல சம்பளம், நல்ல உணவு, நல்ல வீடு அனைத்தும் அவருக்கு கிடைத்திருந்தது. ஆனால் இங்கே நெகேமியாவை நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஏதோ ஒன்றை இழந்ததாகவே காணப்படுகின்றது. என்ன என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய ஜனங்கள் அடிமையாக இங்கே வந்தார்கள், மீண்டுமாக அவருடைய இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் அங்கே அவனுடைய சொந்த தேசத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் இவனுக்கு தோன்றியது. அப்பொழுதுதான் முதலாம் அதிகாரத்தில் அவன் கேட்கிறான், என்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில், உன்னுடைய ஜனங்கள் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், துன்பத்தில் இருக்கிறார்கள், எதிரிகள் உள்ளே வருகிறார்கள், அந்த இடத்திற்கு ஒரு மதில்கள் இல்லை, அலங்கங்கள் இல்லை, ஆலயம் இல்லை என்று அந்த காரியங்களை சொல்லப்படும் பொழுதுதான் நெகேமியா அவன் கண்ணீரோடு ஜபித்து நான் அங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எழும்ப வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும். முதலிடம் சொல்லி நான் சொல்றப்ப ஆண்டவருடைய வேலைகள் நம்ம எதை தள்ளி போட்டோமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனையை பார்த்துட்டு கீழே விழுந்துட்டு நீங்க ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு நினைச்சிருந்திருக்கலாம். நான் ஏன் சபைக்கு போகணும், சபைக்கு போனா எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க சபைக்கு போகாம இருக்கலாம். அல்லது நீங்க ஒருவேளை சபை போதகரோடு கூட ஊழியத்துக்கு போயிருந்திருப்பீங்க, உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைனால நீங்க போகாம விட்டுருப்பீங்க, அல்லது யாராவது ஏதாவது சொன்னதுனால நீங்க போகாம விட்டுருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டோடைய ஊழியத்துக்காக நீங்க புறப்பட்டு போகணுங்க. நெகேமியா நீங்க கொஞ்சம் பாருங்களேன், நெகேமியுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்கன்றது அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் போய் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாக்குறப்ப அவங்க எல்லாம் நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதான் நம்ம பாக்குறோம்ல 17 நெகேமியா 2:17 வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாலாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தையாய்க்குள்ளிராதபடிக்கு எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. இங்க பாக்குறப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எருசலேம் எப்படி இருந்தது? வசனம் சொல்கின்றது, எருசலேம் பாலாய் கிடந்தது, அதனுடைய வாசல்கள் அக்னினால் சுட்டரிக்கப்பட்டு கிடந்தது, அவர்கள் சிறுமையில் இருக்கிறார்கள். இந்த மூன்று காரியத்தை வேதம் இங்கே சுட்டி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நெகேமியாவை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஜனங்க எல்லாருமே மன உடைந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், நம்மளால எந்திரிக்கவே முடியாது, எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா அங்கே நெகேமியா சென்று அவர் சொல்றாரு, இல்ல நாம எழுந்திருப்போம், ஆண்டவர் என் கூட பேசினாரு, ஆண்டுடைய கரம் நம்மேல் இருக்குது, நாம கட்டுவோம், எழும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஆண்டுடைய வேலைக்கு அவர் முன் நோக்கி செல்றத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எழும்பணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டருடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ஏன் நம்ம கொடுக்கணும்னு சொல்றப்ப, அப்பதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நமக்குன்னு என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்மளால அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நாம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டரோடு கூட நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். ரோமர் 8:31-32 வசனங்கள் வாசிக்கிறப்ப, தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நமக்கு எதிராக இந்த உலகத்துல யாரு நிக்க முடியும்? யாருமே நிக்க முடியாது. அவர் நம்மை பார்த்துக் கொள்வார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து மிக முக்கியமாக நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் அவரை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த வசனம் சொல்லுது. 2 வாசிக்கலாம், 32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். இந்த வசனத்தை நம்ம பாக்குறப்ப வேதம் சொல்கின்றது, தேவன் தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புனார். எதுக்காகனா நமக்காக அவர் அனுப்புனார். அப்படின்றப்ப தன்னுடைய குமாரனவே அனுப்புன தேவன் நம்ம மேல யாராவது கை வச்சு அவர் விட்டுருவாரா? நம்ம கீழே கீழந்தா அவர் நம்மளை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாரா? விடமாட்டாரு. அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை நடத்துவாரு அப்படின்னு சொல்லி இந்த ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கத பாக்குறாரு. தொடர்ந்து வாசிக்கிறப்ப அங்க போல் சொல்றாரு, என் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரையும் என்னையும் யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இங்க ஒரு லிஸ்ட் போடுறாரு பாருங்களேன், ஒவ்வொரு இதா போடுறாரு. ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை யாராலுமே பிரிக்க முடியாது. அப்ப நீங்க பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்கி போகிறப்ப என்ன சொன்னா அவங்க வாழ்க்கையில வர பிரச்சனை எல்லாம் சுலபமா மாறிடும். நீங்க மேல் நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதுதாங்க பவுல் சொல்றாரு. பவுலுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் இருந்துச்சுங்க. அவர் எத்தனையோ முறை அடிச்சிருக்காங்க, எத்தனையோ முறை கடல்ல தூக்கி போட்டிருக்கிறாங்க, எத்தனையோ முறை சங்கிலியால அடிச்சிருக்கிறாங்க, சிறைச்சாலையில போட்டிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் அவர் தாங்கிட்டு எப்படி அந்த மனுஷனால இருந்த முடிஞ்சிச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், கிறிஸ்து என் கூட இருந்ததுனால மட்டும்தான் என்னால அதை மேற்கொள்ள முடிஞ்சது. இன்னைக்கு ஆண்டர் உங்களை பார்த்து நீங்க பவுல் கஷ்டப்படுற மாதிரி நீங்க கஷ்டப்படுங்கன்னு சொல்லி ஆண்டர் சொல்லலைங்க. உங்க வாழ்க்கையில வர சின்ன சின்ன கஷ்டத்தை நீங்க மேற்கொள்ளணும்னா என்னோடு கூட இருங்க, என்னுடைய ஊழியத்தை செய்யுங்க, எனக்கான காரியங்களை நீங்க செய்யுங்க, உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப கூட நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா உங்களால அதை கேட்க முடியல. ஏன் சொன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தின் மேல் இருக்கிறதுனால உங்களால அதை என்ன பண்ண முடியலன்னு சொன்னா கேட்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்ன பண்ண நம்ம பார்க்கணும். 2 காரியம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எலும்பி பிரகாசிக்கணும், எலும்பணும், நெகிமியோடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெகிமியா 4:8 9 நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா வாசிக்கலாம். 4:8-9 வாசிக்கிறப்ப, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். இவங்க நல்லா கவனிங்க, நெகேமியாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மதில்கள் இடிந்து இருக்குதுங்க, அதை கட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்குமா? கட்டாயமா வரும். அதுவும் ஒரே ஒரு மனுஷன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, மீதி பேரெல்லாம் பயந்துட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க இவர் கட்டுறதை பார்த்து இவரு கூட எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய எதிரிகள் வந்து பயமுறுத்துறாங்க, இவர்கிட்ட யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிரச்சனையை கொடுக்குறாங்க. அப்பதான் வசனம் சொல்லுது, 9 நாங்க ஆண்டரை நோக்கி ஜபம் பண்ணி அவரை நோக்கி வைத்திருந்தோம், ஜாமக்காரர்களை நாங்க காவல் காக்கிறதுக்கு வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். 2 காரியம், நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த வசனத்திலிருந்து பாக்குறப்ப நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோர்வுகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா விழித்திருந்து ஜபிக்கணுங்க, விழித்திருந்து ஜபிக்கணும். இந்த காரியத்தை நம்ம செய்யல அப்படின்னா நிச்சயமா நம்மளால எழுந்து பிரகாசிக்கவே முடியாது, நம்ம எழுந்து நடக்க முடியாதுங்க, நம்ம வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில நம்முடைய சோர்வுகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா விழித்திருந்து ஜபிக்கணும். ஒரு மனுஷன் ஜபிக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவனால பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதுங்க. இங்க நெகேமியாவுடைய வாழ்க்கையை நம்ம பாக்குறப்ப நெகேமியா ஒரு மனுஷன் தாங்க, ஆனா அவர் அவ்வளவு பலமானாய் தைரியசாலியா இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் ஜபித்து கொண்டு இருந்தார், ஜபத்துல வல்லவனா இருந்தாருங்க. அவர் மாத்திரம் ஜபிக்காம எல்லாரும் கூட சேர்ந்து ஜபிக்க வச்சாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல ஜபம் இருக்குதுங்களா? குடும்ப ஜபம் இருக்குதுங்களா? தனி ஜபம் இருக்குதுங்களா? ஆலயத்துக்கு சென்று நீங்க எவ்வளவு நேரம் ஜபிக்கிறீங்க ஆலயத்துல? இல்ல வெறும் அந்த ஆராதனை டைம்ல மட்டும்தான், நேரத்துல மட்டும்தான் நீங்க ஜபிக்கிறீங்களா? மீத நேரத்துல நீங்க ஜபிக்கிறது இல்லையா? கொஞ்சம் உங்களை நீங்களே சோதித்து பாருங்க பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எவ்வளவு நேரம் ஜபத்துக்குன்னு நீங்க ஒதுக்குறீங்க? இங்க நேமியோடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜபமாகத்தான் இருந்ததுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, வரைக்கில வரக்கூடிய பிரச்சனையை மேற்கொள்வதற்கு அவர் யாரை வச்சாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாமக்காரர்களை வச்சாராம், அதாவது காவல்காரர்களை வச்சாராமா. எதிரிங்க எந்த நேரத்திலயும் வந்து நம்மளை தாக்குவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிடலான்னு சொன்னா, இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு அங்கங்க என்ன பண்ணிடலான்னு சொன்னா, நாம் நபர்களை வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆலோசனை அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? அவர் ஜபம் பண்றப்பதான் அவருக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வர்றப்ப நம்ம சோர்ந்து போகாம ஜபம் பண்றப்ப ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு நாம் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவாருங்க. பிரச்சனை இருந்து வெளியே வரத்துக்கு நம்ம என்ன செய்யணுன்றத நம்மளுக்கு உணர்த்துவார். எப்படி நெகேமியாவுக்கு உணர்த்தினாரோ அதே மாதிரி நமக்கு உணர்த்துவார். ஆனா அதுக்கு நாம வெளித்திருந்து ஜபிக்கணும். ஜபித்தால் மாத்திரமே நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொன்னா, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு நாம பார்க்கின்றோம். நெகேமியா 2:20 பாக்குறப்ப, பரலோகத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்க, அவர் இதை கட்டுறதற்கான எல்லா பணிகளையும் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி நெகேமியா தைரியமாய் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுன்னா நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அதை நம்மளும் நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் செய்த நன்மைகளை சற்று நாம் சிந்தித்து நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நெகேமியா 2:20, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமின் பங்கில்லை, பந்தியமும் இல்லை, உங்கள் போர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா எதிர்நாட்டுக்காரங்க நெகேமியா கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப அவரு பேசுறாருங்க, பரலோகத்தின் தேவன் எங்க கூட இருக்கிறார், அவர் இந்த காரியத்தை செய்வாரு, நாங்க உங்களுக்கு பயப்பட மாட்டோம், அவர் நடத்துவாரு, நாங்க எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய தைரியம் வரணும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து நெகேமியாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நெகேமியா 6 பாக்குறப்ப 52 கட்டி முடிச்சுட்டாருங்க. ஆனா கட்டி முடிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒன்றாக இணைந்து அந்த காரியங்களை செய்தார்கள். நெகேமியா மாத்திரம் இல்ல, நெகேமியா கூட எல்லாருமே சேர்ந்து செய்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எழுந்து பிரகாசிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை போலவே யாராவது சோர்வா இருப்பாங்க அல்லது பலவீனமா இருப்பாங்க, அவங்கள தூக்கி விட நீங்க பாருங்க, அவங்கள ஊக்கப்படுத்துங்க. அப்ப அவங்கள நீங்க ஊக்கப்படுத்தி அவங்க மேல வரத நீங்க பாக்குறப்ப உங்க வாழ்க்கையில நீங்களே மேல வந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல வருவதை உங்களால உணர முடியும். நெகேமியாவே ஒரு பலவீனமான ஒரு மனுஷர் தாங்க, ஒரு மனுஷன் தான். ஆனா அவர் மத்தவங்களை உற்சாகப்படுத்த ஜனங்க இவர் கூட சேர்றத பார்த்து பார்த்து இவருக்குள்ள என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய உற்சாகம் வரத பார்க்கணும். நீங்க நம்ம வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிட்டுனா நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது. நெகேமியாவை போல, நெகேமியாவை போல மற்றவர்களை உற்சாகப்படுத்தி ஒன்றா சேர்த்துக்கிட்டாரு. அதனாலதான் அந்த காரியத்தை அவரால் எழுந்து கட்ட முடிந்தது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அநேக காரியங்களை சாதிக்கிறோம்னு சொன்னா, நம்ம ஒன்றாக இணைந்து ஒருவரை ஒருவர் ஒத்துழைத்து காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க, ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தி கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்களுக்கு இதாவது. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்களுக்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.